நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இது www.inbamfm.com. உலகமெங்கிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசப்போகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் எப்பொழுதுமே மிகவும் விரும்பி சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ண போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நம் பட்சமாய் கிரியை செய்து நமக்காக எழும்பி, அவர் கிரியை செய்து நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், புதிய வாசல்களை திறப்பார், மனிதர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவை கொடுப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவர் பண்ணின வாக்குகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு பண்ணினவரோ மாறாதவர், மாறாதவர். தன் வார்த்தையை விட்டு பின்வாங்காதவர் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளில் பாருங்கள், இந்த மார்க்கு 11:23 நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் சொல்லப்படுவதற்கு முன்பு உள்ள ஈவெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவங்கள். எப்பொழுதுமே வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது முன்பு உள்ள வசனங்கள், பின்பு உள்ள வசனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாசிக்க வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் அல்லது அந்த வார்த்தைகள் எதனால் சொல்லப்பட்டன, ஏன் அவைகள் சொல்லப்பட்டன, யாருக்காக சொல்லப்பட்டன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும். எப்பவுமே வேதத்தை வந்து அப்படி சும்மா அப்படி மேலோட்டமாக வாசிச்சிடக்கூடாது. அண்டு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சும்மா அப்படி ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்ட்டு பைபிள் அப்படி திறந்து கண்ணில் படுற வசனத்தை வாசித்து, ஓ இது ஒரு நல்ல இது, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, அப்படி செய்யவே கூடாது. பாருங்கள், வேத வசனத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும், நிறுத்தி நிதானமாய் தெளிவாய் வாசிக்க வேண்டும், ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். விளங்கினாலும் விளங்கவில்லை என்றாலும் பாருங்கள், பொதுவாக இப்போது வேத வசனங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை நம்ம ரிப்பீட்டடாக வாசிக்கணும். ஒரு உதாரணமாக இப்படி சொல்லுகிறேன், ஒரு மாணவன், ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட், PhD பண்ணுறதுக்காக அவர் ஒரு மூத்த ஆசிரியரை, ஒரு பெரிய ப்ரொஃபஸரை அணுகி இருக்கிறார். அணுகி, எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் உங்களுக்கு அடியில் PhD பண்ணணும், நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும்னு. இவரும் ரொம்ப சந்தோஷமாக, அப்படியா சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லி அவருடைய லேபுக்கு கூட்டிகிட்டு போனாரா. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொன்னாரா, இங்கே உட்காரு அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சு அந்த மேஜை மேலே ஒரு பாட்டிலை கொண்டு வந்து வைத்தாராம். அந்த பாட்டில் என்ன இருந்ததுன்னா ஒரு மீனை பதப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த ஸ்பெசிமென்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். அப்போ இந்த மீன் ஒரு ஒரு மீன் இறந்த மீனை அதில் அந்த மருந்தில் பதப்படுத்தி அந்த பாட்டிலில் இருந்திருக்கு. அப்போது இதை படிப்பதற்கென்றே இதெல்லாம் செய்வாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ பாருங்கள், அந்த பாட்டிலை அந்த மாணவனுக்கு முன்பாக வைத்து விட்டு இவர் சொன்னாரா, இந்த மீனை நீ பாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன இதில் இந்த மீனை பார்த்துக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டாரா. ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், அஞ்சு மணி நேரம் ஆச்சும் ஆள் வரலை. ஸோ ஆரம்பத்தில் இந்த மாணவன் பார்த்தானா, என்ன இது, இந்த ஆள் இப்படி ஒரு மோசமான ஒரு டீச்சராக இருக்காரு, வந்து படிக்கணும்னு சொன்னால் இவர் எதையுமே சொல்லி கொடுக்காமல் ஒரு மீனை தூக்கி முன்னாடி வச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டு இரு நான் வரேன்ட்டு போயிட்டாரு. இது என்ன பெரிய இது, நமக்கு தெரியாதா, நம்ம இவ்வளோ படித்து பட்டவங்களை வாங்கி இப்போ வந்து நம்ம பிஹெச்டி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், போய் இந்த மீனை பாருன்றாருன்னு இந்த மாணவனுக்கு பயங்கர கோபம். அப்போ இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மீனை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இந்த மீனை பார்க்கும் பொழுது ஒன்றும் பெருசாக தோன்றவில்லை. மீனை உற்று கவனித்து கொண்டே இருந்தார். அந்த அந்த அஞ்சு மணி நேரம் முடிகிற நேரத்தில் தான் இவருக்கு விளங்குச்சு, இதுவரை அந்த மீனில் கவனிக்காத சில காரியங்களை அந்த மாணவன் கவனிக்க ஆரம்பித்தார். அந்த மீனுடைய செதில்கள், அவை அந்த செதிலுடைய நிறம், இந்த மாதிரி பல காரியங்கள், அந்த மீனுடைய வடிவம், அந்த மீனுடைய கண்கள், அதனுடைய வாய் அமைந்த விதம், இதெல்லாம் வந்து பொதுவாக மீன்னா தெரியும், ஆனால் உட்கார்ந்து அதை கருத்தாய் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதுவரை புலப்படாத சில காரியங்கள் புலப்பட்டன. நிறைய பேர் பாருங்கள் பைபிள் புரியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுன்னா, பைபிள் புரியலைன்னா முதல்ல ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணனாங்க, ஒரு ஜெபம் பண்ணனேன். ஏன்னா வேதத்தின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான் இந்த வேதத்தை எழுதும்படி தன் பரிசுத்தவான்களை பயன்படுத்தினார். அப்போ அவரிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். இது எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். எந்த புத்தகத்தையும் எழுதினவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர அனுபவமே கிடையாது யாருக்கும். இவ்வளோ பெரிய ஆத்தருடைய புக் வேணால் வாங்குங்களேன், அவங்க யாரும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக விளக்க மாட்டாங்க. ஏன், பாட புத்தகங்களை எழுதினவர்கள் கூட அப்படி செய்வது கிடையாது. ஏதோ ஒரு டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லி தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான், அதை எழுதியவரே அதற்கு காரணமாக இருக்கிறவரே நம்ம கூப்பிடும் பொழுது வந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக விவரித்து நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏதோ நான் சொல்லி கொடுத்துட்டு போகணுன்றதில்லை, உங்களுக்கு புரியும் முறை உங்களோடு அமர்ந்து உங்கள் லெவலுக்கு இறங்கி அதை விளக்கி வியாக்கியானம் செய்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, நிறைய நேரம் அவரை கேட்குறதில்ல, அவருக்கு டைம் கொடுக்கறதில்ல. அப்போ பாருங்கள், இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய புதை பொருள். அதை தோண்ட 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 பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதை குறிக்கிறது. கொஞ்சம் நீங்கள் வேணால் இதை நீங்கள் ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்களேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்கள். நான் இப்படி சொல்கிறேன், நம்ம எல்லார்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது. உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை உற்று பாருங்கள். ஒரு கால் மணி நேரம், 15 நிமிடம் அந்த ஃபோனை கொஞ்சம் உற்று பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு, நம்ம எல்லாருமே ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறோம், பட் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக தினம் ஹேண்டில் பண்ணுற அந்த ஃபோனில் சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அதுவரை பார்க்காத காரியங்கள். வேத வசனமும் அப்படி தான். நான் சொன்னது போல் முதல் படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இதை விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும், என் மனக்கண்களை திறந்தரலும். தாவீது அப்படி ஜெபிக்கிறார், என் மனக்கண்களை திறந்தரலும். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய வசனங்களை விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும், எனக்கு சொல்லித்தாரோம் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். அடுத்தது அதை மீண்டும் 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 வாசிக்க வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் 23 இன்றைக்கு இந்த நாள் முடிவதற்கு மன்னிக்கணும், ஒருவேளை நீங்கள் யூஎஸ்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இரவாக இருக்கும். பட் இஃப் யூ கேன் ஸ்டில் டேக் டைம் இட் வில் பி கிரேட். பாருங்கள், கொஞ்சம் நேரம் எடுத்து சங்கீதம் 23 எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் பேப்பரும் பென்னும் வைத்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் டிஜிட்டல் பர்சன்னா உங்கள் டாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். வாட் எவர் யூஆர் யூஸிங், சங்கீதம் 23 நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு 20 தடவையாவது வாசித்து பாருங்கள். ஐ சேலஞ்ச் யூ மை ஃப்ரெண்ட், ரிப்பீட்டடாக ஒரு 20 times வாசித்து பாருங்கள். சும்மா ஒரு தோராயமாக தான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அது இன்னும் 20 முறை தான் வாசிக்கணுமா, இல்லை ரிப்பீட்டடாக வாசிக்கணுன்றதுக்காக ஒரு நம்பரை தோராயமாக அள்ளி வீசினேன், அவ்வளோதான். நீங்கள் மீண்டும் 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 வாசித்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை நீங்கள் எத்தனை முறை படித்திருந்தாலும் சரி, சில புதிய காரியங்கள் உங்கள் இருதயத்திற்கு புலப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஸோ ரிப்பீட்டட் ரீடிங் இஸ் ஒன் சீக்ரெட், இட்ஸ் நாட் அ சீக்ரெட் எனிமோர். வேதத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி ரிப்பீட்டட் ரீடிங். இன்பம் எஃப்எம், உங்கள் துக்கத்திற்கு ஒரு முற்று புள்ளி. www.inbamfm.com என்ற இணையதள வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியை. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். Mark 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொல்லி அவன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ரொம்ப அழகான ஒரு வசனம். இதை பார்த்தோம்னா இதற்கு முன்பு உள்ள வசனங்களை, இயேசு பாருங்க எருசலேமுக்குள் வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்றைக்கும் குருத்தோலை ஞாயிறுன்னு செலிப்ரேட் பண்ணுகிறோம். அப்போ இயேசு வரும்பொழுது கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை அதை அறுத்து அவருக்கு முன்பாக விரிக்கிறார்கள். ஒரு பெரிய செலிப்ரேஷன், பெரிய ஒரு கொண்டாட்டம். தாவீதன் மைந்தனே வாரும் அப்படின்ட்டு என்டையர் அந்த பட்டணமே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு கொண்டாட்டம். இயேசுவை வரவேற்கிறார்கள். அதன் பிறகு பாருங்கள், இயேசு தன் சீஷர்களோடு போய்கொண்டிருக்கிறார், எருசலேமுக்கு போகிறார். அங்கே போகிற வழியில் அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் பாருங்கள். Mark 11:12 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்குன்னா இயேசுவுக்கு, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. உங்களுக்கும் எனக்கும் எப்படி பசி உண்டாகிறதோ அப்படி இயேசுவுக்கும் பசி உண்டாயிற்றாம். ஜீசஸ் வாஸ் ஹங்க்ரி. கேன் யூ இமேஜின் தட்? மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்ட தேவன், உங்களையும் என்னையும் போல மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில் உலாவின நாட்கள், அவருக்கு பசி உண்டாயிற்று. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் ஒன்றாகிலும் வீணாகவோ அதிகமாகவோ எழுதப்படவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் மிக அவசியம், ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இயேசு வந்து பசி அவருக்கு எடுக்குது, பக்கத்தில் பார்க்குறாரு ஒரு அத்தி மரம் இலைகள் நிறைந்து இருக்கிறது, அப்போ அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறார். ஆனால் அது அத்திப்பழ காலமும் இல்லைன்னு வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு வந்து பார்க்குறார். ஏன்னா அத்தி மரத்தில் இலைகள் அடர்ந்து நிறைந்து இருக்கும் பொழுது அதில் பழம் இருக்குன்ற ஒரு அர்த்தம். அப்போ பாருங்கள், இந்த அத்தி மரங்களில் அத்தி மரத்தில் பழம் காய்க்கிற ஒரு சீசன் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு என்ன தெரியும்னா, சம்மர்னா மேங்கோஸ், மேங்கோ வந்து வின்டரில் கிடைக்காது. மாங்காய், மாம்பழம், மாங்காய் ஒருவேளை எல்லா சீசன்லையும் கிடைக்கலாம், மாம்பழம், மாம்பழம் பாருங்கள் இந்த சம்மரில் தான் வெரைட்டி வெரைட்டியாக. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் பார்த்தா தெருக்களிலெல்லாம் போட்டு விற்று கொண்டிருப்பார்கள் மாம்பழம். வித்தியாச வித்திய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், மாம்பழம். அப்போ அந்த ஒரு ஒரு சீசன், அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அப்போ இந்த அத்திப்பழம் அவைகள் பழம், அந்த மரங்கள் பழம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆனால் இந்த அத்தி மரத்தில் என்னென்னா, ஒரு சில மரங்கள் காலத்துக்கு முன்பதாகவே பழங்களை கொடுக்கக்கூடிய திறனுடையவை, அவைகள் காலத்திற்கு முன்பதாகவே பழங்களை கொடுக்கும். அப்போ பாருங்கள், குறிப்பாக வந்து இந்த இலை இருக்குதுன்னு சொன்னால் பழம் இருக்குதுன்னு ஒரு அடையாளம். அதனால தான் அந்த அத்தி பழ காலம் இல்லாத பொழுது இயேசு வந்து அதை அப்படி கொஞ்சம் இலையெல்லாம் அசைச்சு பார்த்துருப்பார், ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அது இலை இல்லைன்னு உடனே இயேசு என்ன செய்கிறார்? 14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, அதற்கு நம்ம பின்னாடி வருவோம். சாயங்காலமான போது 19 வாசிக்கிறேன், அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு பாருங்கள், எப்பவுமே அவர் செய்யாத ஒரு காரியம், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் மனதுருகி ஆசீர்வதித்தவர். இந்த இடத்துல இந்த அத்தி மரம், அது பழங்கள் இல்லைன்ன உடனே அதை சபித்து விடுகிறார், சபித்து விடுகிறார். ஒருவேளை அவர் பசியின் கொடுமை இல்லை, அந்த கொடூரத்தும் அந்த உச்சக்கட்டத்தில் அதை சபிச்சிருப்பாரோ, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு விரக்தி அதில் சபிச்சிருப்பாரா, இல்லை கோபம் எரிச்சலோடு சபிச்சிருப்பாரா? இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகள். அப்போ ஒரு சராசரி மனிதனைப் போல இயேசு அந்த இடத்துல நடந்து கொண்டாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நான் நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக இல்லை. பசி என்ற உணர்வு அவருக்கு இருந்தது நிச்சயமாக, அது வந்து அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் என்பதை குறிக்கிறது. நம்மை போல மனிதனாய் அவர் இருந்தபடினால அவர் தேவன் மனிதனாய் வெளிப்பட்டார், பசி உண்டாயிற்று. ஆனால் நம்மை போல உணர்வுகளினால் மேற்கொள்ளப்பட்டவராக அவர் அதை செய்யவில்லை. மாறாக அங்கே ஒரு பெரிய காரணம் இருந்தது. இயேசுவை அவருடைய இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது இயேசு ஒரே ஒரு இடத்துல பயங்கரமாக எரிச்சல் அடைகிறார். எங்கன்னா, அதாவது வெளிப்புறமான போர்வை, ஒரு பக்தி கடையாளமான போர்வை, ஆனால் உள்ளே வந்து அந்த பக்தி இல்லைன்னும் போது இயேசு எரிச்சல் அடைகிறார். ஹிப்பாக்ரசி, மாய்மாலத்தை கண்ட பொழுது இயேசு கொதித்து எழுந்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் பார்ப்பதற்கு வெண்மையாக பரிசுத்த தோற்றம், ஐயோ இது எவ்வளோ வெண்மையாக இருக்குது. பொதுவாக வெண்மையாக இருக்குன்னாவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள்வாங்க. உங்கள் கிட்டே ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்குன்னு வைங்களேன், எல்லா இடத்துக்கும் போட மாட்டோம் இல்லையா. ஸோ ஏன்னா அழுக்கு படிந்துடக்கூடாது, அது அப்புறம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிரும், அதனுடைய பழைய அந்த பிரகாசத்திற்கு கொண்டு வருவது. ஸோ ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறத வழக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே நம்போது வெளியில் பார்ப்பதற்கு வெண்மையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பரிசுத்தமாக, தூய்மையாக தோன்றினாலும் உள்ள அது டெட் மேன்ஸ் போன்ஸ், மரித்தவனுடைய எலும்புகள், அந்த மரித்த சடலம், மரித்த எலும்புகள் அப்படின்னும் பொழுது அதை திறந்தால் நாற்றம் அடிக்கும் பாருங்கள், பக்கத்தில் கூட போக முடியாது. அழுக்கலையும் கேடு கெட்ட அழுக்கு அதுதான், ரொம்ப மோசமான ஒரு சாக்கடையை விட கேவலமான ஒரு அழுக்கு அதுதான் அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இயேசு இப்படிப்பட்ட இந்த மாய்மாலத்தை கண்ட பொழுது அவர் கொதித்து எழும்பினார், அவர் அந்த இடத்துல கோபப்பட்டார், எரிச்சல் அடைந்தார். நம்மை போல அல்ல, அந்த மாய்மாலம் தேவனுக்கு அருவறுப்பாக இருந்தது. அப்போ இந்த மரமும் கூட அந்த மாய்மாலத்தோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா வெளியில் பார்ப்பதற்கு கனியுள்ள மரம் போல ஒரு தோற்றம் இருந்தது. யார் பார்த்தாலும் ஓஹோ இது காலத்துக்கு முன்பே பழம் கொடுக்குற ஒரு மரம் அப்படின்ட்டு எண்ணுகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அதில் பழங்கள் இல்லை. அப்போ இது மாய்மாலம், ஒரு ப்ரிட்டென்ஷன், ஒரு வேஷம். அதுதான் இயேசு அந்த இடத்துல அந்த மரத்தை சபித்தார். ஏன்னா அந்த மரம் மாய்மாலத்திற்கு ஒப்பிடப்பட்டது. அந்த மாய்மாலத்தை இயேசுவால், தேவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், இந்த மரத்தை அவர் வந்து இப்போ நம்ம அந்த மரம் பட்டுப்போனதெல்லாம் வாசித்தோம். ஆனால் இவங்க போகிற வழியில் தான் இவருக்கு பசி எடுக்குது, அந்த மரத்தை பார்க்குறாரு. எங்கே போய்கிட்டு இருந்தாங்கன்னா எருசலேமுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. எருசலேமில் ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு போவாங்க, போய் அங்கே பண்டிகை கொண்டாட போவாங்க. போகும் பொழுது அவங்க வந்து அவர்களுக்கு உரிய அந்த பலிக்குரிய மிருகங்களை கொண்டு போவார்கள். அப்போ இயேசுவும் பாருங்கள் அங்கே எருசலேமுக்கு அந்த ஆலயத்திற்கு தான் செல்லுகிறார். 15 வசனம் மார்க்கு 11:15 ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இயேசு எருசலேமுக்கு வருகிறார், தேவாலயத்திற்குள் வருகிறார். தேவாலயத்திற்குள்ளே வந்த உடனே மீண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். யாரும் எதிர்பாராத காரியத்தை இயேசு அங்கே செய்கிறார். என்ன செய்தார், ஏன் செய்தார்? இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் பார்த்தோம். இவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் இல்லை, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஸோ அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் பழங்கள் இருக்கிறதற்கான அடையாளமான இலைகள் அடர்ந்திருந்தது, ஆனால் பழங்கள் இல்லை. அந்த மாய்மாலத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. இயேசு அந்த மரத்தை சபித்தார், சபித்து போட்டார். அதன் பிறகு பாருங்கள், இயேசு அங்கிருந்து தேவாலயத்திற்குள் நுழைகிறார். இயேசு தேவாலயத்திற்குள் நுழைந்த உடனேயே அங்கேயும் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அது? தேவாலயம் உடனே நம்ம நிறைய என்ன யோசிச்சிருவோம்னா, நம்ம போகிற தேவாலயங்களோடு ஒப்பிட்டுருவோம். அதாவது அந்த நம்ம தேவாலயங்கள் எப்படி அமைப்பை நான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட விதத்தில் நான் எதையும் சொல்லுகிறேன். தேவாலயத்தின் அமைப்பு, இப்போ தேவாலயம் எப்படி இருக்குது, நம்ம போன உடனே சேர்கள்லாம் இருக்குது, நேராக புல்பிட் தெரியுது, அங்கே ஒரு சிலுவை இருக்குது, உட்காந்துறோம், நம்ம நினச்சா புல்பிட் வரைக்கும் நடந்து போகிறோம், வரோம், ஆல்டர் வரைக்கும் போகிறோம். அப்போது ஒரு சிலருக்கு ஆல்ட்ருனா தான் புரியும், நேராக ஆல்ட்ரு வரைக்கும் போகிறோம், ஆல்ட்ரில் முட்டி போடுறோம், திரும்பி வரோம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் அப்படி கிடையாது. பாருங்கள், இயேசு இருந்த நாட்களிலே கூட தேவாலயம் அப்படி கிடையாது. தேவாலயம்ன்றது முதல்ல வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த பிறகு தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருந்த அந்த திரை சிலை ரெண்டாக கிழிந்தது. அப்போ பாருங்கள், இந்த வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல், அதாவது ஆடு மாடு கோழி, மன்னிக்கணும், கோழி இருந்ததுதான் தெரியல, புறா இருந்துச்சு நிச்சயமாக, ஆடு மாடு புறா இதெல்லாம் நிறையா இருந்தது. ஏன்னா நான் சொன்னது போல் உலகம் எங்கிலும் சிதறி இருந்த யூதர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே வருவார்கள். இந்த பண்டிகை நாட்களில் வரும்பொழுது பலி செலுத்தும்படி அவர்களுக்குன்னு அவங்க பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி ஒரு மிருகத்தை கொண்டு வருவார்கள். ரொம்ப ஏழைனா புறா கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் ஆடுகளை மாடுகளை இப்படி கொண்டு வருவாங்க பலிக்காக. அந்த முறை பழைய ஏற்பாட்டில் இருந்தது இல்லையா, இயேசுவானவர் தன்னையே நமக்காக பலியாய் கொடுக்கும் வரைக்கும் மிருகங்களை பலி செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போது பாருங்கள், இப்படி கொண்டு வருவாங்க. அடுத்தது உலகமெங்கிலும் வர்றத, உலகமெங்கிலும் சிதறி இருக்கிறவர்கள் வருகிறதுனால, உதாரணமாக இப்படி நான் சொல்கிறேன், இப்போ நம்ம எல்லாரும் ஜெருசலேமுக்கு நம்ம போகணும்னு வைங்களேன். இப்போ நான் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுவேன், இந்தியன் ருபீஸ் கொண்டு வரலாம். அங்கே இன்னொரு சிலர் என்ன பண்ணலாம், யூஎஸ்லேருந்து வருகிறவர்கள் யூஎஸ் டாலர்ஸ் கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் யூரோஸ், ஒரு சிலர் ரபல், ஒரு சிலர் என் கொண்டு வரலாம். இப்படி வித்தியாசமான பணம், அந்த கரன்சிஸ் அங்கே புழக்கத்தில் கொண்டு வந்த ஒரு நாட்கள். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தேசத்துலேருந்து அந்த மணியை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் இங்கே ஆலயத்தில் டெம்பிள் டேக்ஸ் இவங்க கட்டணும். ஒவ்வொரு யூதனும் ஆலய மெயின்டெனன்ஸ், அதனுடைய மெயின்டெனன்ஸ்க்காக பணம் கட்ட வேண்டும். இது பழைய ஏற்பாடு யாத்ராகமத்தில் இருக்கிற ஒரு காரியம். அப்போ அவங்க வந்து அதற்கு இணையான ஒரு பணத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் கொண்டு வருகிற நாணயங்களில் தேவனை அறியாத ராஜ்யத்தின் ராஜாக்களுடைய முகங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அதை ஆலயத்தில் அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஷெக்கலாக மாற்றி கொடுங்க, ஷெக்கல் கிடையாது, அந்த குறிப்பிட்ட வேறு ஒரு இதுவாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே மணி சேஞ்சஸ் தேவைப்பட்டாங்க. அங்கே வந்து பணம் மாற்றுகிறவர்கள் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. இங்கே தமிழில் வந்து ரொம்ப சிம்பிளாக விற்கிறவர்களையும் கொள்ளு வருகிறவர்களையும்னு இருக்குது, ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப க்ளீனாக மணி சேஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மணி சேஞ்சர்ஸ் வந்து எதுக்கு தேவைப்பட்டாங்கன்னா, இதுக்கு தான் பணம். இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணி சேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு நாட்டு கரன்சிலேருந்து இன்னொரு நாட்டு கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது, ஒரு கமிஷன், இதெல்லாமே இருக்குது. 100 ரூபா கொடுத்தா அதற்கு இணையாக டாலர்ஸ் வராது, இல்லை டாலர்ஸ் 100 டாலர் கொடுத்தா இணையாக வராது, அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, அதில் அவங்களுடைய கமிஷன், இது எல்லாமே இருக்குது. அப்போ பாருங்கள், அன்றைக்கும் இப்படி தான் இருந்தது. பட் இது வந்து ஒரு பெரிய ரெகுலரைஸ்டாக இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் ஒரு ஒரு ட்ரிங்க், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வெளியில் வந்து ஒரு ஒரு டாலர்னு வைப்போம். டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் நிச்சயமாக அது $10, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இங்கே ஆலயத்தில் வந்து மணி சேஞ்ச் பண்ணுறவங்கக்கிட்ட இவங்க ரொம்ப அதிகமாக அதற்குரிய கமிஷனை இவங்க எடுத்தாங்க. அடுத்தது, இப்போ இவங்க கொண்டு வருகிற ஆடோ ஏதோ ஒரு மிருகத்தை அவங்க பலிக்காக கொண்டு வரும் பொழுது ஆசாரியர்கள் அதை பார்க்கணும், நன்றாக சோதித்து பார்த்து இந்த மிருகத்தில் பழுது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பழுது இல்லாத ஒரு ஆட்டையோ ஒரு மிருகத்தையோ தான் பலியிட வேண்டும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் பழுது இருக்குது நீ வேற எடுத்துட்டு வான்னு உடனே, எங்கள் பல மைல் தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு வருகிறவன் எங்கே போய் வேற கொண்டு வருவான், அங்கே பக்கத்தில் இருக்க வியாபாரிக்கிட்ட தான் போய் வாங்குவான். அப்போ அதில் அவர்களுக்கு ஒரு கமிஷன். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர் ஆகிடுச்சு தேவாலயம் அந்த நாட்களில். அப்போ ஆசாரியர்களும் இந்த வியாபாரிகளோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க சொல்லாமல் வேற வந்து ஆடை வாங்க வாய்ப்பு இல்லை, வியாபாரம் நடக்காது. ஸோ ஒருவேளை அவன் வியாபாரி வந்து சொல்லியிருப்பான், ரபி இன்னைக்கு 50 ஆடு கொண்டு வந்தோம், 20 தான் போயிருக்கு, 30 அப்படியே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னே. அப்படியா, சரி 30 ஆடுக்கு என்ன தருவே அப்படின்னு பேசி இருந்திருக்கலாம். இந்த சம்பாஷணைகள் பதிவு செய்யப்படவில்லை. பாருங்க, அப்போ இப்படி தான் அன்றைக்கு நடந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய பிஸ்னஸ், ஜனங்களுடைய பக்தி வைராக்கியத்தை இவர்கள் தங்கள் ஆதாயத்திற்கென்று பயன்படுத்தி கொண்டார்கள். இது இயேசுவை கோபமுற செய்தது. அங்கே பாருங்கள், இயேசு உடனே ஒரு சவுக்கை பின்னி அவர்களை அடித்து விரட்டி அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு பெரிய கலாட்டா பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், இதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே, யூ மேட் இட் அ டென் ஆஃப் தீவ்ஸ், அவங்கள பார்த்து திருடன்களை திருட்டு பசங்களேன்றார். ஏன் சொன்னார், கோபப்பட்டு சொன்னாரா? நிறைய பேர் என்ன வச்சிடறாங்கன்னா, நீங்களும் நானும் கோபப்பட்டு சில நேரம் வார்த்தைகளை வீணாக பேசிடுறோம் பாருங்க. அந்த மாதிரி கிடையாது, இயேசு கோபத்தில் வார்த்தைகளை வீணாய் பேசவில்லை. அவர் பேசினதில் ரொம்ப தெளிவாக அர்த்தத்தோடு பேசினார். ஏன்னா தேவனுடைய வீடு ஜனங்களுக்கு ஜப வீடாக இருக்க வேண்டும், வருகிறவர்களுக்கு ஆசாரியர்கள் தேவனுடைய வாய்க்கால்களாக இருக்க வேண்டும், சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏதுவான காரியங்களை இவர்கள் செய்யணும். மாறாக தேவன் மேல் கொண்ட பக்தி வைராக்கியத்தினால் அன்பினால் வருகிற ஜனங்களை அவர்கள் தங்கள் ஆதாயத்திற்கென்று அந்த பக்தியை பயன்படுத்தி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, they took advantage of the people's zeal for God. இவன் அவ்வளோ மைல் தூரம் பிரயாணப்பட்டு வரான், ஐயோ வருஷத்துக்கு ஒரு முறை என் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறேனேன்ட்டு அவன் வரான், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரான். தேவனுக்காக அவன் சேகரித்த பணத்திலிருந்து கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கிட்டு வரான். சிறந்த மிருகத்தை அவன் வழியிலேயே பார்த்து வாங்கிக்கிட்டு வரான், அவனே செக் பண்ணி பழுதில்லாததை கொண்டு வரான். ஆனால் இங்கே வந்தால் ஆசாரியர்களும் வியாபாரிகளும் கை கோர்த்திருந்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, இது பழுதுள்ள மிருகம், இதை நீ ஒன்றும் பண்ண முடியாது, பலி கொடுத்தா இது சரியில்லை அப்படின்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வர்றவன் இந்த மிருகத்தை திரும்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது. இன்னொன்று, அந்த மிருகத்தை இவன் விற்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணுவான், ஒருவேளை ஆசாரியன்கிட்டே கொடுத்துருக்கலாம், சரி இதை நீ வச்சுக்கோ உனக்குன்னு, நான் பலிக்கு வேறு மிருகம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். இல்லை, போகிற வழியில் இதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கும், ஓ இது அக்செப்ட் பண்ண பண்ணலையா, சரி நாங்கள் இதை கறிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இது ஆடு வந்து ஒரு 100 ரூபாய், உதாரணமாக சொல்கிறேன், 100 ரூபாய் கிடையாது, இப்போ உதாரணமாக 100 ரூபாய் இந்த ஆடு அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், இதை நீ எங்கே அவ்வளோ தூரம் கொண்டு போக போகிற, நீ போகிறதே பெரிய விஷயம், இதை வந்து 10 ரூபாய்க்கு எனக்கு விற்றுட்டு போயிரு, நீ சும்மா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு 10 ரூபாய் இந்த ஆட்டுக்கு கிடைக்குதில்ல அப்படின்ன உடனே, அதுதான் அடிமாட்டு ரேட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கலாம், ஒரு கற்பனை தான், ஏன்னா கள்ளர் குகை அப்படின்னு இயேசு சொல்லிட்டார். ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கலான்ற ஒரு யூகம்தான், ஒரு கற்பனை தான். அப்போ பாருங்கள், இயேசு இந்த மாய்மாலத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுத்தார், தேவனதை வெறுத்தார். அப்போ இங்கே இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அந்த நாட்களிலே ஆலயத்தை இவர்கள் பிஸ்னஸ் சென்டராக பயன்படுத்தினாங்கன்றது ஒன்று, பட் இருதயத்தின் தேவன் எப்பவுமே அந்த இருதயத்துக்கு தான் போகிறார். இவங்க ஜனங்களுடைய பக்தியை, கர்த்தர் மேல் ஜனங்கள் கொண்டிருந்த பிரியத்தை, அன்பை, பக்தி வைராக்கியத்தை தங்களுடைய ஆதாயத்திற்கென்று பயன்படுத்தினது தான் அன்றைக்கு பிரச்சனை. இயேசு அதை அடியோடு வெறுத்தார். அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு அடித்து நொறுக்கி இவங்களை என்ன பண்ணுறாரு, என் திரு கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி அவர் பயங்கரமாக கோபப்பட்டு அவர்களுக்கு உபதேசித்தார்னு இருக்கு. அடுத்த வசனம் பாருங்கள், அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். எதை கேட்டு? முந்தின வசனம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். நல்லா பாருங்க, இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். எதற்காக? இயேசு தவறு செய்தாரா, இல்லை இவங்களை பற்றி தனியாக விமர்சனம் செய்தாரா? ஏ, நம்ம பிரதான ஆசாரியன் இருக்கானே அவனை பற்றி தெரியுமா உனக்கு? இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற மாதிரி, ரொம்ப எளிதாக ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி, சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாரா இயேசு? கிடையவே கிடையாது. அவர் என்ன, அவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டு அவர் பண்ணார். இதை கேட்ட வேத பாரகரும் பிரதான ஆசாரியன், நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியன், ஹை ப்ரீஸ்ட். அப்போ இது என்ன குறிக்குதுன்னா, இவங்க எல்லாருமே ஒன்னோட ஒன்று. அப்போ ஆலயத்திற்குள்ளே விற்கிறதுக்கு இடம் கொடுக்குறவங்ககிட்டயே காசு வாங்கியிருப்பாங்க. ஓகே, இங்கே நீ ஸ்டாலை போடு, இவ்வளோ காசு எதுக்கு ஐயா, இவ்வளோ காசு நான் கேட்டிருப்பாங்க. தெரியாதா உனக்கு, ஹை ப்ரீஸ்ட் வரைக்கும் போகணும், பிரதான ஆசாரியன் வரைக்கும் பணம் போகணும், அதனால் இவ்வளோ கொடுக்குறதுனா நீ போடு, இல்லைன்னா அதுக்கு ஆளுங்க இருக்காங்க, நீ கிளம்புன்னு. இந்த இடத்துல நீ ஆடை விற்றுக்கோ, இந்த இடத்துல புறாவி, இந்த இடத்துல மாடவி, இந்த இடத்துல மணி சேஞ்சருக்கு இடம் கொடு, இதெல்லாம் இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நடக்குது. பிரதான ஆசாரியன், வேத பாரகர் இவங்கெல்லாம் கை கோர்த்து அங்கே நின்று தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றினார்கள். தேவனுடைய வீட்டுக்கு பர்பஸ் வேறு, ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்களுடைய நோக்கம் வேறு. ஆனால் அதை விட்டு இவங்க தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கு செயல்பட்டது, ஜனங்களுடைய பக்தியை தங்கள் ஆதாயத்திற்கு என்று பயன்படுத்தினது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை அளித்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த அத்திமரம், இந்த தேவாலயம், இது ரெண்டும் ஒரு காரியத்தை தான் குறிக்கிறது. அத்திமரமும் மாய்மாலத்திற்கு அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இலைகள் நிறைந்து கனியற்று இருந்தது. தேவனுடைய வீடு வெளியில் பார்க்கும் பொழுது ஆஹா, தேவனுடைய ஆலயம் அப்படின்னு இருந்தது, உள்ளே வந்தால் கள்ளர் குகை. ஒருவேளை அன்றைக்கு அவன் யோசிச்சிருக்கலாம், அவ்வளோ தூரம் வந்தவன் அந்த யூதன் யோசிச்சிருக்கலாம், ஏண்டா வரோம், பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போது, நம்ம தேவனுக்காக வரோம், இவனுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு ஒரு விரக்தியில் கூட அநேகர் வந்து திரும்பி போயிருந்திருக்கலாம். ஒரு சிலர் நம்ம என்ன இதை திரும்பி வரணுமா, ஒருவேளை அவங்க மனைவிகள் சொல்லிக்கலாம், இல்லைங்க பரவாயில்லைங்க, அவங்க என்ன ஆனாலும் சரி, நம்ம ஆண்டவருக்காக வரோம், வந்துட்டு போகலாம், இப்படி நடந்திருக்கலாம். மார்க் 11:23, அதற்கு முன்பு உள்ள வசனங்களை சற்று கவனித்தோம். கனி இல்லாத அத்திமரத்தை இயேசு சபித்தார், அது பட்டு போனது. வெளிப்புறமாக தேவாலயம் தேவனுடைய வீடாக தோன்றினாலும் உள்ளே வந்த பொழுது அது அப்படி இல்லை, கள்ளர் குகையாய் இருந்தது. தேவன் அங்கே தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் சற்று இதை நமக்கு நாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை இந்த வெளிச்சத்திலே நாம் சற்று கவனிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள் என்ன? What are the fruits that God expects from us? இந்த அத்திமரத்தின் இடத்துல தேவன் கனியை எதிர்பார்த்து அதன் இடத்தில் சென்றார். ஆனால் அங்கே கனி இல்லாதிருந்தது. எப்படிப்பட்ட கனிகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் ஒன்று. அடுத்தது மிக முக்கியமாக, இந்த ஆசாரியர்கள், தேவனுடைய வீடு, இதெல்லாமே அதனுடைய பர்பஸை விட்டு வெளியே இருந்தது. ஆசாரியர்கள் தேவனிடத்தில் ஜனங்களுக்காய் செல்ல வேண்டியவர்கள், மாறாக ஜனங்களுடைய பக்தியை தங்கள் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் வியாபாரிகள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் என்ற நோக்கத்தை விட்டு அவர்கள் மாறியிருந்தார்கள். தேவனுடைய வீடு ஜப வீடாய் விளங்க வேண்டியது அந்த நோக்கத்தை விட்டு விலகி அது ஒரு வியாபார ஸ்தலமாய் அந்த இடத்துல இருந்தது. நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதில் நிலைத்து அந்த நோக்கத்தில் கனி கொடுக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ, லெட் அஸ் சே, டு பி எ வர்ஷிப் லீடர், ஒரு ஆராதனை வீரனாக கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் அதில் கனிகளை கொடுக்க வேண்டும், அதில் எக்ஸல் ஆக வேண்டும், அதில் யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் ஃப்ரூட்ஸ். அநேகர் அந்த ஆராதனையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது ஐ திங்க் இட் இஸ் பீயிங் ஃப்ரூட்ஃபுல். நம்ம அதிக கனிகளை எப்பொழுது கொடுக்குறோன்னா அந்த நோக்கத்தில் நிலைத்து நாம் இருக்கும் பொழுது, அதை விட்டு விலகும் பொழுது அங்கே கனிகள் இல்லாமல் போகிறது. இந்த தேவாலயத்திற்கு ஏற்பட்ட ஒரு நிலை, அத்திமரத்திற்கு ஏற்பட்ட ஒரு நிலை ஒருவேளை நமக்கும் ஏற்படலாமோ என்ற ஒரு கேள்வி அங்கே உண்டாகிறது. பாருங்கள், இயேசு அந்த தேவாலயத்தை எல்லாம் முடிச்சுட்டு வராரு. வரும்பொழுது வழியில் அங்கே இவர் சபித்த அத்திமரம் பட்டு போயிருந்தது, வேரோடு பட்டு போயிருந்தது. அதை பேதுரு கவனித்து சொல்கிறார், ரபி, நீங்கள் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது. சும்மா மேலே மட்டும் இல்லை, வேரோடு, அதாவது முற்றிலும் அது பட்டு போனது. இந்த இடத்துல தான் இயேசு சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ மலை என்பது அகெயின் அசைக்க முடியாத ஒரு காரியத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. மலையை கொண்டு போய் பெயர்த்து எங்கேயாவது வைக்க முடியுமா வேறு இடத்துல, இல்லை சமுத்திரத்தில் பெயர்த்து தள்ள முடியுமா? முடியாது. மலை வந்து ஒரு இம்மூவபிள் திங், ஒரு தடை. இதுக்கெல்லாம் அடையாளமாக மலை பேசப்படுகிறது. அப்போது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய், ஒருவேளை இன்றைக்கு நவீன உலகத்தில் ஒரு மலையை பெயர்த்து விட முடியும் என்று ஒரு சிலர் சொல்லலாம். அதாவது மலையை அப்படியே அலாக்கா, அதாவது அப்படியே தூக்க முடியாது, வெடி மருந்துகள் வைத்து தகர்க்கிறத பார்க்குறோம், அந்த மலைகளை குடைந்து வழிகளை உண்டு பண்ணுகிறதை பார்க்குறோம். எஸ் பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மணி, லாட் ஆஃப் ஒர்க், லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் டைம். அதற்கென்று அதிகமான நேரமும் அதிகமான பணமும் அதிகமான உழைப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, இந்த மலையை பார்த்து நீ பேசு, அது போயிடும் அப்படின்றார். இந்த மலையை பார்த்து பேசு, அது போயிடும்ன்றார். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை? ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசு, அவ்வளோதான், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், தேவன் வந்து என்ன அந்த இடத்துல சொல்ல வருகிறார் என்றால், உங்கள் வாயின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. அதற்கு முன்பு அந்த அத்திமரத்தை சபித்ததினால் ஒரு நெகட்டிவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக அது இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ பாசிட்டிவாய், உன்னுடைய நல்ல வார்த்தைகள் மட்டுமல்ல, நீ நெகட்டிவாய் பேசுவது, தீமையாய் பேசுவது கூட அப்படியே நிறைவேறும், நீ சபித்தால் அது அப்படியே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சபித்து பேசுவது நல்லது அல்ல, ஏனால் சாபம் இடுகிறவனுக்கு மீண்டும் சாபம் உண்டாகும். விதைக்கிறவன் எவனோ அவன் அதை அறுப்பான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். அடுத்தது வேதம் நீதிமொழிகளில் தெளிவாய் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் எழும்பாது. அதனால் இட்ஸ் லைக் ஹேண்டிலிங் த நைஃப், இட்ஸ் லைக் ஹேண்டிலிங் த ஃபயர். அந்த கொஞ்சம் அதை அப்படியே வச்சிடுறது நல்லது, அது அவசியம் இல்லாத ஒன்று. பாருங்கள், தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தைகளில் வல்லமை உண்டு, உன் வாயின் வார்த்தைகளிலே ஜீவன் உண்டு, மரணம் உண்டு. எதை இன்றைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, அது மிக 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 முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது. கொஞ்சம் இதை கற்பனை செய்து பாருங்கள், முந்தின நாள் தான் இயேசு அதோடு பேசினார். இதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு என்ன செய்தாராம்? 14 மார்க்கு 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, அதாவது அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அத்திமரத்தை பார்த்து அவர் பேசுகிறார். He spoke to the tree. மரம் மரத்துக்கிட்ட பேசுகிறார். அதே போல் 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படின்னா, அந்த மலை கிட்ட பேசினால் அது அப்படியே நடக்கும். அந்த மரத்தோடு இயேசு பேசினார், மரம் பட்டு போனது. அப்போ பாருங்கள், இந்த முடியாத சூழ்நிலைகள், தடைகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், பணப்பற்றாக்குறை, இதையெல்லாம் நம்ம பார்த்து பேச வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மலையோட பேசினார், மரத்தோட பேசினார், அப்படியே நடந்தது. அப்போ ஒருவேளை உதாரணமாக சொன்ன, உங்கள் முட்டியில் வலி இருக்குது, காலில் முழங்காலில் வலி இருக்குன்னு வைங்களேன், கைகளை வைத்து முழங்காலை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமானாய், அவருடைய தழும்புகளாலே நீ குணமானாய், அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், முழங்காலே நீ சுகமானாய், நீ நட, நீ ஓடு. உங்கள் முழங்காலோடு நீங்கள் பேசணும். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், உனக்கு இப்படி ஒரு கண்டிஷன், ஒருவேளை பிளட் சுகர், பிபி, பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால பிளட் சுகரே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ நார்மலாக உன்னுடைய நார்மல் நிலைக்கு திரும்ப போ இயேசுவின் நாமத்தினால. பிபி உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நார்மலாக இயேசுவின் நாமத்தினால. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் வசிக்கிற ஆலயம், இங்கே உனக்கு இருக்க இடம் இல்லை, நீ விலகு. அன்வான்ட் ஹை பிபி உனக்கு இங்கே இருக்க அதிகாரம் இல்லை, நீ விலகு, நார்மல் நிலைக்கு நீ போ. நீங்கள் பேசணும், நீங்கள் தான் பேசணும். அந்த மரத்தை பார்த்து, மலையை பார்த்து நீ, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணி பேசுகிறார் இயேசு. அப்போ பிரியமானவர்கள், இது எதை குறிக்கிறது என்றால், நான் முதல்ல சொன்னேன், அவருக்கு பசி, பசியாக இருந்து பசி எடுத்தது. அப்போ உங்களைப் போல என்னை போல இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் பேசின பொழுது நடந்தது. அப்போ நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ நாம் பேசும் பொழுதும் அப்படியே அது சம்பவிக்கும், அப்படியே ஆகும். ஆகவே இன்றைக்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள். பண பற்றாக்குறை இருக்குதா? பேசுங்க. ஒருவேளை பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கா? இன்றைக்கெல்லாம் நெட் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங்கை திறந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறையே விலகு, விலகு, அக்கௌண்ட்டில் பணமே நிரம்பு, பேசுங்க. பாருங்கள், இது மனித சிந்தைக்கு இது ஒரு வேடிக்கையாக தோன்றலாம், முட்டாள்தனமாக, மதியீனமாக தோன்றலாம். அப்படி என்றால் இயேசு மரத்தோடு பேசினது, மலையை பார்த்து பேசுகிறார். மரம் கூட பாருங்கள், ஏதோ உயிர் இருக்குன்னு ஒரு சிலர் வாதிடுவாங்க. ஓகே, மலைக்கு என்ன உயிர் இருக்குது? அப்போ மலையோடு பேசலாம், கல் மண்ணு தானே அங்கே. அந்த மலைக்கிட்ட நீ பேசினா அது பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழும். அது தெளிவாக சொல்கிறார், நீ இப்படி சொன்னால் அது அப்படியே ஆகும். அப்போது நிச்சயமாக நீங்கள் பேசலாம், உங்கள் சரீரத்தோடு பேசலாம், உங்கள் அக்கௌண்ட்டோட பேசலாம், பேசுங்க. ஒரு முறை எங்கள் சபையில் நான் இப்படி சொன்னேன், எல்லாரும் ஃப்ரிட்ஜை திறந்து பேசுங்க, நீ நிரம்பி வழிவாயாக அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எந்த நேரம் பார்த்தா இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தான் பழக்கம். தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஆசீர்வதிக்க போகிறீங்க. நீ நிரம்பி வழிவாயாக போய் சொல்லி அடுத்த வாரமே ஒரே சாட்சிகள், எங்கள் ஃப்ரிட்ஜு நிரம்பி வழிந்து நாங்கள் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்தோம் வைக்க இடம் இல்லாமல், அப்படி கொடுத்துமே ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படி நிரம்பி வழிகிறது. எதிர்பாராத திசைகளிலிருந்து அவர்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் நிரம்பி வழியும்படியாய் தேவன் உதவி செய்தார். பாருங்கள், நம்ம பேசணும், நம்ம வாயில் தான் அற்புதம் இருக்குது. மலையே பெயர்ந்து போகும் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மலையே பெயர்ந்து போகும் என்றால் ஒரு மலையை குடையணும்னா எவ்வளவு பிளானிங், எத்தனை நாட்கள், சும்மா கிடையாது. மலையை குடைந்து இன்றைக்கு வழியை உண்டு பண்ணுகிறார்கள், ரயில் ஓடுது, எல்லாம் ஓடுது. பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ பிளானிங் நடக்குது, எவ்வளவு பணம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பணம் அதற்காக செலவாகிறது. ஆனால் எதுவுமே தேவையில்லை, நீ குடையிற வேலையே கிடையாது. பேசுனா மலையே இல்லாமல் போயிடும்ன்றார் ஆண்டவர். ஏன்பா போய் மலையை குடையிற, நீ நீ பேசு, நீ ஒன்றும் பெருசாக தலையில் நிற்க வேண்டாம், உருண்டு பெறல வேண்டாம், வேர்வை சிந்த வேண்டாம். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், பேசு, அவ்வளோதான், நீ பேசுனா போதும் அந்த மலை அது பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தயவு செய்து மலை போல் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை பார்த்து பேசுங்கள். கடன் இருக்கிறதா, கடனை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால விலகு, கடன் என்னும் மலையே விலகுன்னு சொல்லுங்க, நிச்சயமாய் விலகி போகும். என் நண்பர் ஒருவர், அவர் என்னை விட கொஞ்சம் வயதில் மூத்தவர், அவர் இந்த மாரத்தான்லாம் ஓடுவார் பாருங்க. எனக்கு அந்த பின்னணி கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. அப்போ இவர் அதன் பிறகு சாட்சியாய் ஒரு நாள் சொல்லும் பொழுது தான் நான் அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவர் ஒரு நாள் பைக்கில் போகும் பொழுது ஒரு விபத்துக்குள்ளாகி கால்கள் முறிந்து விட்டன. அப்போ அந்த காலில் பிளேட்டு, ஸ்க்ரூ இதெல்லாம் வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நடக்க முடியல, படுக்கை தான் படுக்க. கால் முறிந்ததுன்னா என்ன, யோசிச்சு பாருங்க. போல்ட்டு, நட்டு, பிளேட்டு எல்லாம் இருக்குது காலில், நடக்க முடியல, பெட்டு தான். ஸோ இப்போ அவருக்கு நடக்க பழக்க வைக்கிறாங்க. அந்த க்ரச்சஸ், அந்த ஊனிக்கொண்டு ரெண்டு கையிலையும் அக்கிலில் வச்சுக்கிட்டு அந்த நடப்பாங்க இல்லையா க்ரச்சஸ், அந்த உதவியோட நடக்க பழக்குகிறார்கள். நடக்க முடியலை, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. இவர் யோசிச்சாராம், அவ்வளோதான், இனி நம்மால் நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி விட்டது. கவலையோடு ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருந்த வேளையில் அங்கே பார்க்க வந்த ஒருவர் இவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போது நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கிஃப்ட், இந்த மாதிரி வெகுமதி, அது பரிசுகள் ரொம்ப பிரயோஜனமானது. என்ன புத்தகம் கொண்டு வந்தார்னா, உன் விசுவாசத்தை எப்படி வேலை செய்ய வைப்பது, ஹவு டு மேக் யுவர் ஃபெய்த் ஒர்க், இங்கிலீஷ் ஆங்கில புத்தகம், உன் விசுவாசத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். படுக்கை தானே என்ன பெரியது, இவர் சொல்கிற நாட்களில் பெரிய செல்ஃபோனும் இல்லை. ஸோ அவர் அதை படுத்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அவருக்குள்ள ஒரு எழுச்சி வந்தது. அவர் தன் கால்களோடு பேச துவங்கினார். அவர் கால்களோடு பேச துவங்கி எப்படியாவது நடக்கணும்னு முயற்சி செய்து ஒரு படி எடுத்து வைத்தாராம் பாருங்கள். அதன் பிறகு அஞ்சு படி, அதன் பிறகு பத்து படிகள். ஆரம்பம் இப்படி தான், ஆனால் பேசிக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டே இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், க்ரச்சஸ், க்ரச்சஸ், ஒரு படி எடுத்து, அந்த ஒரு படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்போ எந்த நிலை, ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ. ஒரு படி, அஞ்சு படி, பத்து படி, அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நட, இப்படி நடந்து இன்றைக்கு காலில் இன்னும் அந்த நட்டு இருக்குது, போல்ட் இருக்குது, பிளேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு மாரத்தான் ஓடுகிறார். மாரத்தான் என்று சொன்னால் 42 கிலோமீட்டர்கள். 42 கிலோமீட்டர் வந்து ஓடுறார் தொடர்ந்து. எப்படியும் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரமாவது எக்ஸ்பர்ட் ரன்னர்ஸ் 4 ஹவர்ஸ், இல்லைன்னா மற்றவங்களாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஓடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவ்வளோ நேரம் ஓடணும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். படுக்கையிலிருந்து நடக்க முடியாத ஒரு ஆள் பேசின பிறகு கால்களே ஓடு, நீ சுகமானாய், பேசிக்கிட்டு மட்டும் இல்லை பேசி விசுவாசத்தோடு செயல்படவும் துவங்கினார். இன்றைக்கு 9 வருடங்களில் 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுகிறார். What a mighty God we serve. பிரியமானவர்களே, மலை பெயர்ந்து போகும், மலை பெயர்ந்து போகும். இன்றைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் மலையை பெயர்ந்து போன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஐயையோ மலை இருக்குது எனக்கு முன்னாடி, மலை இருக்குது எனக்கு முன்னாடி, மலை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது. ஒரு ஃபோனை போட்டு இந்த அக்காவுக்கு ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, அவங்க ஜோம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஐயையோ எனக்கு மலை நிற்குது முன்னால், இப்படி எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி எனக்கு முன்னாடி மலை நிற்குது மலை நிற்குது மலை நிற்குது இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அக்கா கிட்ட, அந்த அக்கா கிட்ட, இந்த ஐயா கிட்ட, அந்த ஐயா கிட்ட, இந்த இவங்க இந்த அண்ணங்கிட்ட, அந்த அண்ணங்கிட்ட, எல்லாருக்கிட்டேயும் சொன்னது கொஞ்சம் போதும், மலையை பார்த்து மலை கிட்ட பேசுன்றார். மலை கிட்ட என்ன சொல்லணுமா, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு, மலையை பார்த்து பேசு, பொருளாதார பற்றாக்குறையை பார்த்து பேசு. உனக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, விலகு இயேசுவின் நாமத்தினால. கடன் என்கின்ற மலையே உனக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, பெயர்ந்து போ இயேசுவின் நாமத்தினால. எப்படி போகும் அது நமக்கு அவசியமே கிடையாது. ஆண்டவர் அற்புத விதமாய் செய்வார், வாசல்களை திறப்பார், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் கொண்டு வரலாம், புதிய வழிகளை ஆண்டவர் உருவாக்குவார், ஒரு சிலருடைய கண்களிலே தயவை கொடுப்பார். ஏன், கடன் கொடுத்தவங்க கண்களிலே தயவை கொடுத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யலாம். ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ பேசு. அது எப்படி நடக்கும்னு கூட சேர்ந்து சிந்தின்னு சொல்லலை, பேசுனார், பேசிட்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் அவரு கதை அவர் பார்த்துக்குவார். அதனால் இன்றைக்கு மலையை பார்த்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மலையை போல் எது காணப்படுகிறது, மலையை போல் எது காணப்படுகிறது, அதனோட பேசுங்க. இயேசு தெளிவாய் சொல்கிறார், அதை பார்த்து பேசு, அதோட பேசு, பேசு, பேசிக்கிட்டே இருங்க, நிச்சயமாய் நடக்கும். படுக்கையில் கிடந்த ஒருவன் விசுவாசத்தை பயன்படுத்தினதினால் இன்றைக்கு ஒரு ஃபுல் மாரத்தான் ஓட முடியும்னு சொன்னால் நிச்சயமாக இது வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நடக்கும். கடன் வாங்கி கொண்டிருக்கிற நீ கடன் வாங்குகிறவனாய் வாங்குகிறவளாய் அல்ல, கடன் கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஸ்பீக் மை ஃப்ரெண்ட், ஸ்பீக். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நீ சொன்னபடியே ஆகும். அருமையான வேத வசனங்கள், தயவு செய்து பேசுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புங்கள். அந்த வார்த்தைகளை பேசுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய முகம் பிரகாசமாக இருப்பதாக. விசேஷமாக இந்த பேண்டமிக் டைமில் உலகத்தின் எந்த திசையிலிருந்து இணைந்திருந்தாலும் ஒவ்வொருவரின் மேலும், இவர்கள் குடும்பங்கள் மேலும், உம்முடைய பாதுகாவல் அமரும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நான் பேசுகிறேன், பற்றாக்குறை அகன்று போகட்டும், கடன் அகன்று போகட்டும், சுகவீனங்கள் பலவீனங்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உள்ளத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் ஜீவனும் உண்டாகட்டும். ஐஸ்வர்யமும் செழிப்பும் உண்டாகட்டும். கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த ஊழியத்தை இன்பம் எஃப்எம் வானொலியை உங்கள் பொருளாதாரத்தினால் தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் இதில் பலன் உண்டு. இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலும் துளிர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.